வணக்கம், இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் இது பிப்ரவரி மந்த், ஸோ நான் லவ் ரிலேட்டடாக ஒரு புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்த புக் தான் த 5 லவ் லாங்குவேஜஸ். ஸோ இந்த புக் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன லவ் லாங்குவேஜ், லவ்க்கு என்ன லாங்குவேஜ், அதில் என்ன 5, அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆத்தர் வந்து எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார்னா, இவர் கூட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்டாராம், இந்த மேரேஜ் பண்ணி ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணி அவங்க கூடயே ஒரு 30-40 வருஷம்லாம் வாழ்கிறாங்கல்ல, ஸோ கடைசி வரை அவங்களே கல்யாணம் பண்ணி வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அந்த லாஸ்ட் வரை அந்த லவ்ன்ற விஷயம் இருக்கா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இருந்த அந்த லவ் கடைசி வரை அவங்களுக்கு இருக்கா, நிஜமாவே அவங்க அதில் ஹாப்பியாக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, அல்லது கல்யாணம் பண்ணிட்டோம் இதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு வேறு வழி இல்லைன்னு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுதான் அப்படின்னு அதை அப்படி போயிடுறாங்களா, லைக் ஒரு சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்களா அப்படின்ற க்வெஸ்சன் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா, லைக் ஜென்ரலாக நம்மளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் சண்டை போட்டுக்கிறப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்படி இருந்தீங்க இப்போ இப்படி இருக்கீங்கன்றத சொல்லிக்காத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம்ன்ற ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பேரிசன் நமக்கு எப்பயுமே வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்காங்க, எதிர் இட்ஸ் லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அதெல்லாம் விடுங்க, எல்லாருக்குமே அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேரேஜ்ன்றதை விட்டுருங்க, லவ் பண்ண புதுசில் இப்போ பல வருஷமாலாம் சில பேர் லவ் பண்ணுவாங்க, 7 வருஷம் 8 வருஷம்லாம் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவ்ன்ற விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு ஸ்டார்ட் ஆகிற கொஞ்சம் வருஷங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும், போக போக சண்டைகள்லாம் அதிகமாக வரும் இல்லையா, இந்த மாதிரிலாம் நடக்கிறது ஏன், அந்த ஸ்டார்ட் மட்டும் ஏன் அப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் அது கண்டினியூ ஆக மாட்டேங்குது. அதுக்கெலாம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இன் லவ் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதாவது ஃபாலிங் இன் லவ், இன் லவ், அந்த காதலில் இருக்கிறப்போ நமக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, இன்னொருத்தவங்களை வந்து அதாவது பார்ட்னரை வந்து நம்ம அவங்க கூட இருக்கிறதுக்காக நம்ம ஏங்குவோம், லைக் அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் நம்ம மைண்ட்லேயுமே தூங்கும் போதையும் லவ்வரை பற்றியே நினச்சி தூங்குறது, எந்திரிக்கலையும் லவ்வரை பற்றியே நினச்சி எந்திரிக்கிறது, அவங்க கூடயே பேசுறது, அவங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறது, எப்பெல்லாம் அவங்க கூட பேசலாம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு லாங்கிங் இருக்கு இல்லையா, அந்த இதுதான் வந்து இன் லவ்னு இவர் சொல்கிறாரு, அந்த இன் லவ், அந்த யூஃபோரியா, அந்த ஒரு பீரியட்னு இவர் சொல்கிறாரு. ஸோ அது வந்து அப்படி நம்ம இருக்கிறப்போ மோஸ்ட்லி நம்ம மைண்டு ஒழுங்காக ஒர்க் ஆகுது, அதாவது ஃபுல்லாக அந்த பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க எது பண்ணாலும் நமக்கு கரெக்டாக தான் தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்க, அந்த பையன் வந்து அமைதியாக எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டே இருக்கிறவன், பெருசாக பேச மாட்டான்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணல இந்த பொண்ணும் பையனும் பேசுறது, இந்த பொண்ணு பேசுகிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அந்த பையனுக்கு. அண்ட் அந்த பொண்ணுக்கும் எப்படி இருக்குன்னா, நம்ம பேசுகிறதெல்லாம் அவன் கேட்டுகிட்டே இருக்கான், எதுவுமே சொல்ல மாட்டான், இவ்வளோ நல்லா இருக்குன்னு தான் அந்த லவ் பண்ணுற ஃபேஸில் தோணும். இதே அவங்க வந்து ஒரு 2-3 வருஷம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகியும் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மேபி 1 or 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்னா, எப்போ பாரு பேசிகிட்டே இருக்கா, இவ எப்போ தான் பேசுகிறத நிறுத்துவான்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னா, நான் பேசிகிட்டே இருக்கேன், ஏதாவது சொல்கிறான் நான் பாரு, இவன் கேட்குறானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே இன்னொருத்தவங்களை பார்த்த பார்வை எல்லாமே மாறுது. நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே ஏன், லைக் அவங்களுடைய செல்ஃப், அதாவது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஆரம்பத்தில் இப்படி இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச விஷயமே என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு தோண ஆரம்பிக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து அந்த இன் லவ், ஃபாலிங் இன் லவ் ஃபேஸ்லாம் போனதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு யோசிக்க ஆரம்பிப்போம். அது வரை நம்ம மண்டை இதெல்லாம் யோசிக்கவே செய்யாது, நமக்கு அவங்க கூட இருந்தாலே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க நம்ம பேசுகிறது கேட்டால் என்ன, கேட்கலனா என்ன, இப்போ பேசிகிட்டே இருந்தா என்ன, அமைதியாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குமே தவிர, அந்த கூடவே இருக்கிற ஃபேஸ் வந்து நமக்கு எப்பயுமே கிடச்சிடுது இல்லையா. அப்போ இதெல்லாம் வேறு மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கையில் நமக்கு வந்து நம்மளுடைய லைக் நம்மளுடைய ஃப்யூச்சர் பற்றியோ அல்லது நம்ம என்ன பண்ணணுன்றதை பற்றியோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கவே மாட்டோம். லைக் நம்மளோட க்ரோத் பற்றி, ஒரு டெவலப்மெண்ட் பற்றிலாம் பெருசாக யோசிக்கவே மாட்டோம். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம பார்ட்னரோடதை பற்றியும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதாவது நம்மளை பற்றியே நம்ம யோசிக்கலாம், நம்ம பார்ட்னரோட டெவலப்மெண்ட் பற்றிலாம் என்ன யோசிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த இன்லவ் ஸ்டேட்டில் இருப்போம். ஆனால் ஒன்ஸ் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, கொஞ்சம் வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மோஸ்ட்லி இந்த லவ் பண்ணுற சுச்சுவேஷன், அந்த லவ் பண்ணுற டயத்துலலாம் வந்து நிறைய பேர் மார்க் எல்லாம் கம்மியாக எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம், அவங்க இருந்தால் போதும் அவ்வளோதான் என் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் தான் இருப்போம். ஸோ நம்ம படிக்கணும், நம்ம கரியர் என்ன, நம்ம க்ரோத் என்ன, நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது, இதெல்லாம் பற்றி நம்ம பெருசாக யோசிக்கவே மாட்டோம். அண்ட் பார்ட்னரை பற்றியும் நம்ம பெருசாக யோசிக்கவே மாட்டோம். ஒன்ஸ் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஃபேமிலின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தோன்னா அதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு மணி தேவைப்படும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போல்லாம் நம்ம வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக கரெக்டாக பண்ணணும், இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் மணி தேவை, அதுக்கு நம்ம எப்படி வேலை பார்க்குறது, என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம மைண்ட் போகுது இல்லையா. ஸோ அப்படி போகல நம்ம ஆக்சுவலி என்ன ஆயிடுறோன்னா டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு இது வந்துடுது. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹர், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஓகே நான் அவளுக்கு நான் ரெஸ்பான்சிபிள்ன்றது தான் அந்த இடத்துல லவ்வாக மாறுது. அதுவரை நான் கூட இருப்பேன், நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன், உன் கூடையே இருப்பேன், பேசிகிட்டே இருப்பேன்னு அந்த லவ் வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ, நீ நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து 100% கமிட்டட் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன்றது அது வந்து லவ்வாக மாறுது. ஸோ இது வந்து ரெண்டு பேருக்குமே அட் அ டைமில் வராது. ஒருத்தவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து ஓகே இனிமேல் நம்ம வந்து வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் அதுதான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதுதான் லவ்னு நினச்சி அந்த ஃபேஸ்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃபுக்கு வந்து நீ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுவேன், லைக் அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ்லாம் எங்கே, நீ வந்து திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவேன், கிஃப்ட் கொடுப்பேன், எனக்கு நிறைய என்னை ஒரு ஹாப்பி மோடில் வச்சுருந்தேன், இப்போ அதெல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி அந்த ஒய்ஃப்க்கு ஒரு க்வெஸ்சன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இவர் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கப்புறம் லவ் டேங்க்குன்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார். அதாவது ஒரு வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியில் வந்து ஆயில் டேங்க் வந்து எப்போயுமே ஃபில்லாக இருக்கணும், ஆயில் பெட்ரோல் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எப்போயுமே ஃபில்லாக இருந்தால் தான் அந்த வண்டி ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு லவ் டேங்க் இருக்கும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அந்த லவ் டேங்க், அந்த எமோஷன்ஸ் வந்து நான் எமோஷ்னலி அந்த லவ் டேங்க் நமக்கு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டே இருப்போம். இன்கேஸ் நம்ம லவ் டேங்க் ஒரு அறகுறையாக ஃபில் ஆகிருக்கு அல்லது எம்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இருக்க நம்ம எப்படி இருப்போன்னா ஹஸ்பண்ட் மேலே, குழந்தைங்க மேலே, அந்த வீட்டு மேலே, எல்லாத்து மேலேயும் கோபம் வரும், கடுப்பாக தெரியும், எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்கு வந்துடுவோம் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த லவ் டேங்க்னா என்ன, அந்த லவ் டேங்க்கை எப்படி ஃபுல்லாக வச்சுக்கிறது, அது வந்து அதுக்கு தான் இந்த லவ் லாங்குவேஜஸ்லாம் வருது. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன ஒரு மேரேஜ், ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா பீயிங் லவ்டு, என்ன ஒருத்தவங்க வந்து விரும்புகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியறது ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். நாம் எப்படி நாம் லவ் பண்ணுறோன்றது ஒரு நம்மளை ஒரு எக்ஸைட்டட் ஒரு ஃபீலிங்கில் வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒருத்தரால் விரும்பப்படுறோம், நம்ம ஒருத்தவங்களுக்கு முக்கியமான ஆளாக இருக்கோம், அவங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி நாம் அப்படின்ற விஷயம்லாம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, என்னோடய எமோஷ்னல் நீட்ஸு, என்னோடய ஃபீலிங்ஸு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க என்னை கேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து லைக் நம்மளை ரொம்ப செக்யூர்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். இவங்க நமக்காக இவங்க இருக்காங்க அப்படின்றத தானே அந்த அதை ஒரு ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ இந்த ஃபீலிங்ஸ் எப்படி வரும் அப்படின்றத பொறுத்து தான் லைக் அதை வச்சு தான் இந்த லவ் லாங்குவேஜஸ்லாம் இவர் சொல்கிறாரு. இதில் என்னென்னா நமக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாங்குவேஜ் ப்ரைமரி லாங்குவேஜ் இருக்கும். இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், இதை வந்து கேட்குறவங்க உங்களுக்கும் தமிழ் தெரிகிறனால நம்ம கேட்டுட்ருக்கோம். இதே நான் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசி தமிழ்காரவங்க கேட்டால் அது புரியாது. அதே மாதிரி நான் தமிழில் பேசுகிறது யாரோ ஒரு ஃப்ரெஞ்சுக்காரவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது இல்லையா. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த மொழியில் நீங்கள் அவங்களுக்கு அன்பு செலுத்துனீங்கன்னா தான் அவங்களுக்கு உங்கள் அன்பு புரியும் அப்படின்றது தான் இவர் அந்த லவ் லாங்குவேஜாக பிரிச்சிருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதில் என்ன வருது அப்படின்னா ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, அண்ட் ரெண்டு குழந்தைங்கள்லாம் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிரியமாக இருக்குது, அதெல்லாம் ஓகே, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆர்எல்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. பட் ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஒய்ஃப்க்கு ஒரு ஹஸ்பண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. லைக் மோஸ்ட்லி ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வருது, சண்டை தான் வருது, அவங்க மேலே நிறைய நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக பார்க்க முடியுது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ ரெண்டு பேருமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மோஸ்ட்லி அந்த வீட்டில் ஒன்றா இருக்கிறதையே தவிர்த்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம ஒன்றா இருந்தால் போதும், மற்றபடி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு, ஏன்னா ஒன்றா இருந்தோன்னா ஆர்கியூமெண்ட் வருது, அதனால் அதை அவாய்ட் பண்ணால் சண்டை வராமலாவது இருக்குமேன்னு ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கல அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் தனித்தனியாக கேட்குறாங்க. அப்போ கேட்கல வந்து என்னென்னா அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் எல்லாமே பண்ணுறேன், நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், எல்லாம் பண்ண தான் செய்கிறேன், அப்புறம் ஏன் இவன் சண்டை போட்டுகிட்டே இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் அவர் சொல்கிறார். அண்ட் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இவர் என்ன சம்பாதிச்சு என்ன, கொஞ்சம் கூட ஃபேமிலின்ற ஒரு அக்கறையே இவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த ஆத்தர் ஒரு கவுன்சிலராக இருந்து இந்த ரெண்டு கேஸும் லைக் இந்த ரெண்டு பேரையும் பார்க்குறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே இப்போ பிடிக்கவே மாட்டேங்குது, அண்ட் ஒய்ஃபை பிடிக்கவே மாட்டேங்குது. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பிடிச்ச விஷயம் நல்ல விஷயம்னு சிலது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எழுதுங்கன்னு ஒய்ஃப் கிட்டையும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்கிறார், உங்கள் ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச நல்ல விஷயங்களை எழுதுங்கன்னு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு லிஸ்ட் எழுதுகிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து எழுதுகிறாங்க, இவ வந்து வீட்டை வந்து நல்லா பார்த்துக்கிறா, அவள் ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறா, ஓரளவுக்கு அவளும் இயர்ன் பண்ணுறா, அண்ட் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கிறா, வீட்டை எப்போயுமே க்ளீனாக வச்சுக்கிறா, வீட்டில் வந்து எல்லாருக்கான ஃபுட்டும் இவ தான் குக் பண்ணுறா, அதெல்லாம் இவங்க எழுதுகிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து எழுதுறாரு. அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன எழுதுறாங்கன்னா, இவர் வந்து கரெக்டாக சம்பாதிக்கிறாரு, அண்டு எல்லாமே பே பண்ணிடுறாரு, இபி பில் ஆகட்டும், ஹவுஸ் ரெண்ட் ஆகட்டும், எல்லாமே கரெக்டாக பே பண்ணிடுறாரு எப்பயுமே. அதே மாதிரி என்னோடய சேலரியை வந்து அது கூட இது கூடலாம் சொல்கிறது கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் நான் அதை செலவு பண்ணுறேன், அதை இவர் கேட்குறதே இல்லை, இந்த மாதிரி அவங்களும் ஒரு செப்பரேட் திங்ஸ் எழுதுறாங்க. ஓகே இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்டு பேரை பற்றியுமே சில நல்ல விஷயங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, இந்த விஷயத்தை நீங்கள் கண் கூட பார்க்குறப்போ, இப்போ ஒய்ஃப் நல்லா குக் பண்ணுறாங்கன்னு அவர் எழுதியிருக்காருனா, அது நடக்கிறப்போ நீங்கள் வந்து அவங்கள போய் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், லைக் இதை வந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள், நீ நல்லா குக் பண்ணுற அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ட் ஹஸ்பண்ட் லைக் ஒய்ஃபுக்குமே இதே மாதிரி அவர் செய்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அதை போய் அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள், நீ இது பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆர் இதை நீ நல்லா பண்ணுறன்ற ஒரு க்ரெடிட்டை அவர் கொடுங்கன்னு. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லைக் அவள் வந்து நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறா, அவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணுறா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக சரியாயிரும்னு நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறேன், நானும் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் இதே மாதிரி அந்த கவுன்சிலர் வந்து அந்த ஒய்ஃப்க்கு கால் பண்ணி கேட்குறாரு. அந்த ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காரு, நான் இப்போ ஏதாவது பண்ணுறேன்னா நீ நல்லா பண்ணுறேன்னா வந்து சொல்கிறார், இப்போது ஓகே ஓகேவா போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த என்கரேஜ் பண்ணுறது ஸ்டார்ட் ஆன, லைக் அப்ரிஷியேட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆனோன்னே ஹஸ்பண்ட்க்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, அவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து இன்னும் ஓகேவாக தான் இருக்குது, ஓகே சண்டை வரல பட் ஓகேவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ் என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், அதுதான் இந்த ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ். அண்ட் இந்த ஒய்ஃபோட லவ் லாங்குவேஜ் என்னவாக இருக்குன்னா, குவாலிட்டி டைம். அவங்க வந்து நீ சம்பாதிக்கிற வைக்கிற எல்லாம் பண்ணுற ஓகே, ஆனால் எனக்கான டைமை நீ கொடு அப்படின்றது தான் இந்த ஒய்ஃபோட லவ் லாங்குவேஜாக இருக்குது, அவங்களோட ப்ரைமரி லவ் லாங்குவேஜாக இருக்குது. இப்போ வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணல, இவருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, ஏன்னா இவங்களோட லவ் லாங்குவேஜில் அவங்க ஒய்ஃப் பேசுகிறாங்க, லைக் அதெல்லாம் சொல்கிறாங்கன்றப்போ இவருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஆனால் அவருக்கு அந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இவர் இன்னும் டைமே கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு அது இன்னும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அந்த ரிலேஷன்ஷிப் வரல. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும், இப்போ உங்கள் பார்ட்னரோடைய ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறது. லைக் ஒவ்வொரு விஷயம்னா எந்திரிச்சதுலேருந்து நீ இன்றைக்கி குக் பண்ண டீ நல்லாயிருக்கு, காஃபி நல்லாயிருக்கு, இப்படி கிடையாது. லைக் நமக்கே தோணும் இல்லையா, சம்டைம்ஸ் நம்ம பார்ட்னர் பண்ணுற சில விஷயம் நமக்கே தோணும், பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது. ஸோ அதுதான் நீங்கள் அதுக்குன்னு எழுதி வச்சு அவங்க பண்ணுற எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தால் அது இட் டசன்ட் ஃபீல் குட் இல்லையா. ஸோ நமக்கே தோன்ற சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேயே தான் ஜென்ரலாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வச்சுப்போம், பெருசாக அதை வந்து வெளிக்காட்டிக்கெல்லாம் மாட்டோம். பரவாயில்லையே இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருக்கே அப்படின்றத வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கல மைண்டில் நினச்சிப்பாரே தவிர அந்த ஒய்ஃப் கிட்டே போய் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லியிருக்க மாட்டார். அண்ட் ஒய்ஃபுக்குமே இன்றைக்கி நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க, நல்லா நம்ம வெளில போனது நல்லா இருந்தது அப்படிலாம் ஒரு தோணுதுன்னா அதை ஒரு வேர்ட்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, மைண்ட்லேயே வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்கிறது, லைக் அந்த அப்ரிஷியேஷனை கொடுக்கறது, நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறேன் அப்படின்றத அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துறது, இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா என்கரேஜ் பண்ணுறது. இது வந்து அந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு, அதுதான் உங்கள் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜாக இருக்குன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்கரேஜ் பண்ணுறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கும், அண்ட் நமக்கு ஒரு பயங்கரமான பயம் இருக்கும் சில விஷயங்களை செய்கிறதுக்கு, நம்மளால் இது பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு நல்லா எழுத வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆறு நல்லா பேச வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இது எனக்கு நடந்தது, ஸோ அதனால் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் இப்போ பாட்காஸ்ட் பேசுகிற மாதிரி 100 பாட்காஸ்ட் பேசியிருப்பேன். ஏதாவது ஒரு படம் பார்த்தேன்னா, 3 மணி நேரம் படம் பார்த்தேன்னா அதை பற்றி ஒரு 3 மணி நேரம் இன்டர்வியூ நான் பார்ப்பேன். அந்த டேரக்டர் அதை எப்படி எடுத்தார் அது இதுன்னு எதையாவது பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு இது ஃபுல்லாக ஒரு அனாலிசிஸ் சம்மரி மாதிரி என் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே இருப்பேன். இதே மாதிரி தான் எல்லா விஷயமும், ஒரு புக்கு படித்தேன்னா அவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்லுவேன், இது சொல்லியிருந்தாங்க அது சொல்லியிருந்தாங்க அது இது இப்படி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றத வந்து எனக்கு சொன்னாங்க. நான் வந்து இனிஷியலாக அதெல்லாம் கேட்கல, எனக்கு வந்து அது எப்படி முடியும், எனக்கு நான் பேசுகிறது யார் கேட்பா, எனக்கு பேச வருமானலாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். இவங்க வந்து பரவாயில்ல நீ பேசு, அதெல்லாம் வந்துடும், நீ இனிஷியலாக பேசு, தொடர்ந்து பேசிகிட்டே இரு, அது வருதோ வரலையோ, நீ பேசுகிறது உனக்கு பிடிச்சிருக்குல்ல, என்கிட்ட பேசுகிறல்ல, அதையே வந்து நீ பாட்காஸ்ட்டை போட்டேன்னா பிடிச்சவங்க கேட்பாங்க, அப்படியே கேட்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு அது ஹாப்பியாக தானே இருக்குது, நீ போய் பேசு அப்படின்ற மாதிரி என்னை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இது என்னுடைய டேலண்ட்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 94வது எபிசோட் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ டேலண்ட்னு சொல்லிக்கலான்னு வச்சுக்கோங்க, இது என்னோடய டேலண்ட்னா இதை வந்து இப்படி ஒன்று எனக்கு இருக்குது, நான் இதை இப்படி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்றத எனக்கு என்கரேஜ் பண்ணதே என் ஹஸ்பண்ட் தான். ஸோ இது நடக்கிறப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங்கில் எனக்கு எப்படி இருக்கும்னா, இதை வேறு பண்ண சொல்கிறாங்களேன்ற மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் அதுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆகி ஓகே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அது பிடிச்சிருக்குன்றப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லவ் எல்லாமே வரும் இல்லையா. அதுவும் என்னோடய ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் வந்து ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னை என்கரேஜ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்றது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த என்கரேஜ்மெண்ட்டுன்றது. ஸோ நம்ம பண்ணாத விஷயத்தை கூட நம்மளை பண்ண வைக்கிறது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்ட்கோ பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ண வைக்கணும், உங்களுக்கு பிடிச்சதை போய் நம்ம பண்ண வைக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னைய வந்து நீ வந்து உட்காந்து சீக்வல் படித்து, எனக்கு நீ சீக்வலில் வேலை பார்த்தே இல்லை, உட்காந்து படித்து எனக்கு ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிட்டு அதுக்கு என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அது டார்ச்சராக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது, லைக் அதில் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இல்லை. இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறேன்ல, புக்ஸை படித்து பேசுன்னு சொல்கிறப்ப எனக்கும் அது பிடிச்சிருக்கனால நான் பண்ணிடுறேன். ஸோ இந்த என்கரேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பார்ட்னருக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க விரும்புகிற விஷயத்த செய்ய வைக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் என்கரேஜ்மெண்ட்டே தவிர, நாம் பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயம் அல்லது அவங்க அதை பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் கொண்டு போய் பண்ணுன்னு சொன்னால் அது வந்து டார்ச்சர். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் இதில் புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த டயலக்ட் அதை எப்படி சொல்கிறோம். ஓகே, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனில் வார்த்தைகள் தானே முக்கியம். நீங்கள் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்கன்றதில் அந்த வார்த்தைகள், அந்த டோனு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டயரிங்கான டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிஸி டே, நான் காலிலேருந்து ஈவினிங் வர ஃபேமிலியோடு எங்கேயோ போனோம் வந்தோம், ஏதோ பிஸியாக இருக்கும். அண்ட் வந்ததுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்றப்போ உங்கள் ஒய்ஃப் குக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, குக் பண்ணி அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அவங்க பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஓகே, அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா நீங்கள் குக் பண்ணிட்ட பரவாயில்ல, இவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நீ பசங்களுக்கும் எனக்கும் சமைச்சிட்ட வெளில வாங்காமல் அப்படின்னு சொல்லி அவங்கள அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அவங்களே வந்து மேபி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாம் டயர்டாக இருந்தாலும் பண்ணிட்டேன் அப்படின்றத அவங்க வேறு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா, ஆமாம் ஆமாம் குக் பண்ணிட்டேன் பெரிய வேலை தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த டயலெக்ட் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறீங்களா, அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா, அல்லது வந்து நக்கல் அடிக்கிறீங்களா அப்படின்றது அந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனில் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லவ் லாங்குவேஜாக. ரெண்டாவது லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா குவாலிட்டி டைம். உங்கள் பார்ட்னர் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க பேசல ஃபோனையோ அல்லது டிவியவோ பார்த்துட்டே கேட்காம அவங்க பேசுகிறத லிசன் பண்ணுறது, இதுதான் குவாலிட்டி டைம். அவங்களுக்கான டைம், அந்த டைம் அவங்களுக்கானது மட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கொடுக்கறது. இதை வந்து நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் வந்து டெய்லி ஹாஃப் அன் ஹவர் 7 to 7:30 வா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரெண்டு பேரும் உட்காந்து பேசலான்னு சொன்னால் பேசவே முடியாது. ஏன்னா என்ன பேசுனே நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம்னா, ரெண்டு பேருக்கும் பிடிச்ச அல்லது ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் இன்னொருத்தருக்கும் ஓகே அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து செஸ்லாம் விளையாட பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அந்த கேம் என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் அதை சேர்ந்து விளையாடிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னா ஓகே, அப்போ நான் அதை கற்றுக்கிட்டு நான் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு செஸ்லாம் தெரியாதுங்க, இதுக்கப்புறம் நான் செஸ் கற்றுட்டு நான் சாம்பியனாக வர போகிறேன் அப்படின்றது மாதிரி இருந்துட்டு நான் அதை கற்றுக்காமலே இருந்துட்டேன்னா அந்த டைம் நமக்கு மிஸ் ஆகும். லைக் டேக் எனி திங், ஒரு ஷட்டில் ஆடுறதோ ஏதோ ஒன்று, உங்களுக்கு ஓகே நம்ம கற்றுக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இப்போ என் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைமாக இருக்குன்னா நான் அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு உள்ளே வரதுனால எதுவும் நம்ம குறைஞ்சி போகிறது இல்லையே. ஏன்னா மெயினாக என்னுடைய இன்டென்ஷன் என்னென்னா, செஸ் கற்று நான் விளையாண்டு பெரிய சாம்பியன் ஆகிறது என்னோடய இன்டென்ஷன் இல்லை, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அதனால நான் கற்றுக்கிறேன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் தான் சேர்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. அண்ட் சம்டைம்ஸ் ரெண்டு பேருக்குமே கூட ஷட்டில் விளையாட தெரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்லாம் இருக்கிறப்போ நீங்கள் ஷட்டில் விளையாடலாம் அல்லது ஒரு வாக் போகலாம், இந்த மாதிரி அந்த குவாலிட்டி டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அந்த குவாலிட்டி டைமில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் பார்ட்னர் சொல்கிறத நீங்கள் லிசன் பண்ணுறது. லிசன் பண்ணுறதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் புக் படிச்சிருந்தீங்கன்னா, லைக் அதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, அதையும் போய் லிசன் பண்ணுங்கள். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி மென் வந்து சொல்யூஷன் ஓரியன்டாகவே பேசுவாங்க. இப்போது ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது வந்து வரவே இல்லை, இது பண்ணவே இல்லை, அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, மேனேஜர் அது சொன்னாங்க, கூட ஒர்க் பண்ணவங்க இது சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து புலம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மென் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நீ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, காலையில் எந்திரிச்சு இந்த டெக்னாலஜி பற்றி ஒரு மணி நேரம் படித்தேன்னா உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அல்லது இதை பற்றி ஒரு சர்டிஃபிகேஷன் நீ பண்ணிட்டேன்னா உனக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி சொல்யூஷன் ஓரியன்டாக போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டிருக்குது ஒரு ஆறுதல் தான் தேவைப்பட்டிருக்கும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் வந்து உன்ட்ட சொன்னேன், அதை நீ ஆறுதலாக சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் ஏன் இதை மென் அண்ட் விமனில் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி மென் வந்து சொல்யூஷன் ஓரியன்டாக இருப்பாங்க, விமன் வந்து ஒரு எமோஷ்னலாக இருப்பாங்க, லைக் ஃபீலிங்ஸ் ஓரியன்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம லிசன் பண்ணுறது வந்து லைக் அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற அந்த விஷயத்தை தாண்டி அவங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த எமோஷன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அண்ட் லிசன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக அப்படியே உட்காந்து கல் மாதிரி லிசன் மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது, லைக் இன்டரப்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறது, இதெல்லாம் தான் வந்து இந்த குவாலிட்டி டைமில் இருக்குது. லைக் இதெல்லாம் பெரிய ஆரிய வித்த மாதிரி தெரியும் நான் சொல்லல, பட் அப்படிலாம் இல்லை. நம்ம ஒன்ஸ் நம்ம லவ்வை நம்ம பார்ட்னருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு, லைக் அவங்கள லவ் பண்ணணும், அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா. அந்த லவ்வை நம்ம வெளிப்படுத்தணுன்ற முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் செகண்ட் லவ் லாங்குவேஜ். அண்ட் மூணாவது என்னென்னா, ரிசீவிங் கிஃப்ட்ஸ். சில பேருக்கு கிஃப்ட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு வந்து நான் எல்லாமே ஒய்ஃப் ரிலேட்டடாக சொல்கிறேன், லைக் எனக்கு அப்படி தான் அந்த ஸ்டோரியை சொல்ல வருது, அதனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த ஒய்ஃபுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கிக்கிறது ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஐ ஃபீல் லவ்டு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னத்த கிஃப்ட் கொடுத்துட்டு, கிஃப்ட் கொடுத்தா தான் லவ்வா, அது ஒரு தண்ட செலவு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது ஒத்து வராது இல்லையா. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கிஃப்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மணி கிடையாது. ஏன்னா கிஃப்ட் அந்த ஒரு பார்ட்னருக்கு வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸ் தான் உங்கள் ப்ரைமரி லவ் லாங்குவேஜாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக ஒவ்வொரு தடவையும் பெரிய சர்ப்ரைஸாக அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆர் எனி திங் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் மாதிரியோ ஒரு கவிதை மாதிரியோ எழுதி கொடுத்தா அதுவும் அவங்களுக்கு கிஃப்ட் தான். ஒரு ரோஸ் கொடுத்தா அதுவும் அவங்களுக்கு கிஃப்ட் தான். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்கள் பார்ட்னரோட ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸாக இருக்குன்னா அவங்களுடைய முக்கியமான தருணங்களில் அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடிய தருணங்களில் அல்லது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்களில் உங்களுடைய ப்ரெசன்ஸே அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் விமனுக்கு வந்து குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை பிறக்கிறப்போ அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் எனக்காக இருந்தாங்க, என் கூட இருந்தாங்க. அது வந்து கண்ட்ரி கண்ட்ரி மாறும். நம்ம ஊர்லலாம் உள்ள அந்த டெலிவரி வார்டில் உள்ளே விடுவாங்களான்னு எனக்கு தெரியல, சில கண்ட்ரிஸில் உள்ளே விடுவாங்க. ஸோ பக்கத்துலேயே கைப்பிடிச்சிட்டு இருக்காங்களா இல்லை அந்த டோரை தாண்டி அந்த ரூமை தாண்டி வெளில இருக்காங்களான்றதெல்லாம் முக்கியம் இல்லை, பட் அந்த நேரத்தில் அவங்க அங்கே இருக்காங்கன்ற ஃபீலிங் இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் அ கிஃப்ட் ஃபார் ஹர். அந்த மாதிரி தான் கிஃப்ட் வந்து ஒரு மணி ரிலேட்டடாக மட்டுமே இல்லை, நீங்கள் ஒவ்வொரு பொருளாக வாங்கி கொடுக்கறது மட்டும் கிஃப்ட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ், சின்ன சின்ன திடீர்னு ஒரு ரோஸ் கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சடனாக அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா, லைக் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் போக ஆசை, ட்ரெயினில் போக ஆசை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம நடத்தி கொடுக்குறதும் கூட இட்ஸ் அ மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட். நான் ஸோ இதுக்கும் நான் என்னோடய லைஃப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து என்னோடது அரேஞ்ச் மேரேஜ். நான் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என் ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரி அந்த எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் இருக்கும் இல்லையா, பிஎம்டபிள்யூ ஆடி அந்த மாதிரி கார்ஸ்லெல்லாம் நான் வந்து போனதே கிடையாது. சும்மா நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் போனதே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டே மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து அவங்க வந்து இந்த பிஎம்டபிள்யூ கார் புக் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க, லைக் கோவில் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் அப்படிலாம் எனக்கு கொடுக்கலை. ஆனால் இன்றைக்கி நினச்சி பார்க்கல வந்து இது ஒரு நல்ல மெமரி இல்லையா. ஸோ இதுவே என்னோடய லவ் லாங்குவேஜ் வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸாக இருந்ததுன்னா இதை விட எனக்கு பெரிய கிஃப்ட் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தானே என் மைண்டில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மொமெண்ட்ஸ். அவங்க நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம், நம்ம பார்ட்னர் கூட தான் பேசுவோம், வேறு யார்கிட்ட பேசுறது. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கல அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறைவேற்றி கொடுக்கறது அது வந்து அது கூட கிஃப்ட்டு தான். ஸோ இதுதான் ரிசீவிங் கிஃப்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா அவங்க பார்ட்னருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து வீடெல்லாம் நீட்டாக வச்சுக்கிறது, குழந்தைங்களை கரெக்டாக ரெடி பண்ணிடுறது, எல்லாமே நீட்டாக இருக்கிறது வந்து பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அவங்களுக்கு அதை செய்கிறது தான் அவங்க உங்களுடைய லவ்வை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஸோ இந்த லவ் லாங்குவேஜில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, நான் எப்படி நான் என்ன உனக்கு வேலை செஞ்சுட்டே இருந்து தான் உனக்கு என் லவ்வை உனக்கு காட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் இல்லையா. இட்ஸ் நாட் லைக் தட். எப்படி ஒரு ரிசீவிங் கிஃப்ட் நமக்கு பெருசாக இருக்கோ அதே மாதிரி ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்றது அவங்க லவ் லாங்குவேஜாக இருக்கல அவங்களுக்கு ஒரு ஓகே நம்ம இந்த மாதிரி வேலைக்கெலாம் போயிட்டு வரோம் அல்லது நம்ம எங்கேயோ போயிட்டு வரோம், நம்ம அந்த வீட்டில் இல்லைன்னாலுமே அந்த வீட்டு குழந்தைங்களெல்லாம் இவன் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்றது அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஹீ ஃபெல்ட் லவ்டு, நமக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அவங்களுடைய ப்ரைமரி லவ் லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம பண்ணலாம். அண்ட் இதை பண்ணுறதுல ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து மேலுக்கு தான் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து ப்ரைமரி லவ் லாங்குவேஜாக இருக்கணும், விமனுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது, விமனுக்கும் இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்க வேண்டியதாக இருக்குது. சில ஒய்ஃப்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா, தான் ஹஸ்பண்ட் வந்து வீட்டு வேலைகளில் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப அவங்களுக்கு அதே ஃபெல்ட் லவ் இன் தேட் சுச்சுவேஷன். அப்படின்றப்போ ஒரு பாத்திரம் தேய்க்கிறதுல ஹெல்ப் பண்ணாலோ அல்லது வீடை கூட்டுறதுல ஹெல்ப் பண்ணாலோ அல்லது குழந்தைங்கள அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டாலோ அல்லது ஒரு மீல் குக் பண்ணி கொடுத்தாலோ அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ விமன் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், மென் எல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் ஏன் மென் ஏன் வந்து பாத்திரம் தேய்க்கணும், மென் ஏன் வந்து ஸ்வீப் பண்ணணும் ஃப்ளோரை, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஸோ இது வந்து நமக்கு சரியாக கன்வே ஆகாது. உங்கள் ஒய்ஃபுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஸோ அந்த சின்ன ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும், லைக் அவங்களுடைய லவ் டேங்க் வந்து அங்கே அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் இவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம ஸ்டீரியோ டைப்பை உடச்சிட்டு வர வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் சேம் திங், உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி வீடு நீட்டாக இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதனால நான் என்ன வீட்டு வேலைக்காரியா அப்படிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. எனக்கு ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னா நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த விஷயத்தில் தான் இதுவரை நம்ம பார்த்ததுலலாம் கூட ஓகே இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம ஒத்துப்போம். இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸில் வந்து நான் விமனுக்கு என்ன தோணுன்னா, நான் என்ன வீட்டு வேலைக்காரியாக நான் இதே தான் பண்ணிகிட்ருக்கணுமா? இட்ஸ் நாட் லைக் தட். லவ் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டை லவ் பண்ணணும்னு விரும்புகிறோமா இல்லையா அப்படின்றது தான் அங்கே கேள்வியாக வருது. ஓகே, உங்கள் லவ்வை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறப்போ இதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா ஹீ ஃபெல்ட் ஹாப்பி. நீங்கள் வந்து எல்லா நாளுமே உங்கள் லவ்வை வெளிப்படுத்தணும்னு கூட அவசியம் இல்லை. ஓ, திடீர்னு ஒரு நாள் வந்து வந்து பார்க்கல வீடு நீட்டாக இருக்குது அவங்க நினச்சபடி, லைக் இட்ஸ் நாட் லைக் வீடு நீட்டாக இருக்குன்றது நான் ஒரு ஜென்ரலைஸ் டேர்மாக சொல்கிறேன். சம்டைம்ஸ் சில ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து உள்ளே வந்தோன்னே பொருளெல்லாம் இறஞ்சி கிடக்கிறது பிடிச்சிருக்காது, ஆர்எல்ஸ் அந்த அதது அதது இடத்துல இல்லாமல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உள்ள வரையிலேயே குழந்தையோட ஷூ ஷாக்ஸ்லாம் அப்படி அப்படியே கிடக்குன்னா ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே நம்ம அதை பல நேரத்தில் அப்படியே போட்டு தான் வச்சுருப்போம். நான் இங்கே குழந்தைய பார்ப்பேன்னா ஷூ ஷாக்ஸ் எடுத்து வைப்பேன் நான் போங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருப்போம். இன்கேஸ் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு அது வந்து பிடிக்கல, அது அது அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, அல்லது அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா, ஒரு நாள் அவங்க வரையில ஓகே அவங்க வர டைம் ஆயிடுச்சு அந்த ஷூவை ஷாக்ஸே எடுத்து உள்ளே வைப்போம் அப்படின்னு வச்சா கூட நீங்கள் அந்த லவ்வை வெளிக்காட்டுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய லவ் லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்குள்ளே வருது. அண்டு லாஸ்ட் திங் இஸ் ஃபிசிக்கல் டச். ஃபிசிக்கல் டச்சுன்றது நீங்கள் கைப்பிடிச்சிட்டு நடக்கிறதுலேருந்து தோல் சாஞ்சு பேசுகிறது, ஹக் பண்ணிக்கிறதுலேருந்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வரையும் எல்லாமே ஃபிசிக்கல் டச் தான். ஸோ உங்கள் பார்ட்னருடைய லவ் லாங்குவேஜ் ஃபிசிக்கல் டச்சாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் லாஸ்ட் லவ் லாங்குவேஜ். சரி ஓகே, இப்போ ஒரு அஞ்சு லவ் லாங்குவேஜ் சொல்லியாச்சு. இதெல்லாம் இது பண்ணணும் அது பண்ணணும்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போது இந்த லவ் லாங்குவேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது, என் ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு முதல்ல நான் என்னோடய லவ் லாங்குவேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் லவ் லாங்குவேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்டோடது அல்லது ஒய்ஃபோடது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, என்னோடய லவ் லாங்குவேஜ்ன்றது நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, சில பேருக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். இந்த புக்கு படிக்கிறீங்க அல்லது இந்த பாட்காஸ்ட் கேட்குறீங்கன்னா ஓகே இதான் இதுதான் நம்மளோட லவ் லாங்குவேஜ் இல்லையா அப்படின்ற மாதிரி, லைக் ப்ரைமரி லவ் லாங்குவேஜ். ஏன்னா இந்த அஞ்சு விஷயத்துலையுமே எல்லாமே எனக்கு பிடிக்கும் தான், எல்லாமே என்னுடைய லவ் லாங்குவேஜ். எல்லாத்தையும் நீ பண்ணிகிட்டே இருன்னா யாராலையும் பண்ண முடியாது, எந்த ஹஸ்பண்டாலையும் பண்ண முடியாது, எந்த ஒய்ஃபாலையும் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் என்னன்றது நம்ம இந்த புக் படிக்கலையோ அல்லது லிசன் பண்ணலையோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எந்த விஷயத்தை பண்ணால் அல்லது பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லது வந்து நம்ம அடிக்கடி அவங்கக்கிட்ட எதை ரெக்வஸ்ட் பண்ணுறோம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், என் கூட தான் கொஞ்சம் உட்காந்து பேசுங்களேன், எனக்கு கொஞ்சம் வெளில தான் கூட்டு போங்களேன், அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களோட லவ் லாங்குவேஜ் ப்ராபப்ளி குவாலிட்டி டைமாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லவ் லாங்குவேஜை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்கள் உங்கள் லவ்வை அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறீங்க? ஸோ இது இருக்கும் இல்லையா, இப்போ எனக்கு வந்து என்னுடைய லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சாலும் நான் போய் பாராட்டிகிட்டே இருப்பேன், நன்றி எனக்கு பண்ணதுக்கு நன்றி, சூப்பர் நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் போய் சொல்லிகிட்டே இருப்பேன். அது வந்து அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது, என்ன இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டுருக்கா, இதுக்கெல்லாம் பாராட்டிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். பட் எனக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்தில் பாராட்டப்படுறேன் அப்ரிஷியேட் பண்ணப்படுறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதையே போய் நான் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் உங்கள் லவ் எப்படி வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுடைய ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறார். அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னாங்களே, இதே இதை உங்கள் பார்ட்னருக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, சண்டை வரும் இல்லையா, வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை வரும், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கையில் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிப்போம், ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டுவோம்ல, அப்போ வந்து நமக்கு என்ன நடக்கலையோ நம்மளோட லவ் லாங்குவேஜ் என்னவோ அதை நமக்கு நடக்காததெல்லாம் நம்ம சேர்த்து திட்டுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ அதை பண்ணல இதை பண்ணல ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சண்டை வருது. ஸோ ஒய்ஃப் வந்து அந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறது கிடையாது, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, இதை மட்டும் சொல்ல வந்துடுறது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். இதே வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து நான் அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே, நான் செஞ்சதெல்லாம் பார்த்தியா, என்றைக்காவது அதை ஒரு நாளாவது சொல்லியிருக்கியா, அதை என்றைக்காவது உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். ஸோ இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஓகே என் ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ் வந்து கிஃப்ட் ரிசீவிங் கிஃப்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் வந்து நான் கிஃப்ட்டு கொடுக்குற ஆளே இல்லைங்க, எனக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்கணும்னே தெரியாது, நான் இந்த மாதிரி கிஃப்ட்டு நான் வாங்கினதும் இல்லை கொடுத்ததும் இல்லை, அதை எப்படி நான் செய்ய முடியும், எனக்கு வரா ஏதாவது ஒரு விஷயத்தை என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுதான் லவ். லவ் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். ஸோ நம்ம நமக்கு தெரிஞ்சதை பண்ணுறதை விட நமக்கு தெரியாத, நமக்கு என்னென்னே புரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அது நம்ம ஹஸ்பண்ட்கோ அல்லது ஒய்ஃபுக்கோ பிடிக்குதுன்றதுக்காக அதை கற்றுக்கிட்டு அதை முயற்சி பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இல்லையா கிரேட்டஸ்ட் லவ். ஸோ அதுதான் இவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து அது வரல, அது எனக்கு தெரிலன்றதை விட அதை நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணுற இடத்துல தான் அது ரொம்ப ஒரு கிரேட் லவ்வாக மாறுது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். அண்ட் நம்ம அப்படி தான் இல்லையா, நம்ம லவ் பண்ணுற காலத்துலலாம் ஏதோ நம்ம பார்ட்னருக்கு பிடிக்குன்றதுக்காக அதெல்லாம் கோமாளித்தனமாக பண்ணிட்டு தான் இருப்போம் இல்லையா. ஸோ ஏன் சின்சியர் எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை அவங்களுக்கு பண்ணக்கூடாது. எனக்கு நேச்சுரலாக பாராட்டவே வராது, இதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் எனக்கு பாராட்ட வராது, என் குணம் அப்படி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம வெளிப்படுத்தி சொன்னால் தான் என்ன, அண்ட் அதை ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு ட்ரை பண்ணி சொன்னோன்னா நமக்கும் ஒரு ஹாப்பினஸ், ரிசீவ் பண்ணுற அவங்களுக்கும் ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் இல்லையா, அதை தான் இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஓகே இந்த லவ் லாங்குவேஜ்லாம் நான் கற்றுக்கிட்டேன், என் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபோட லவ் லாங்குவேஜ்லாம் எனக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சு, அது வெளியே நான் வெளிப்படுத்தி என் மேரேஜ் லைஃப்பை நல்லா கொண்டு போகணுன்னா நான் முடிவு பண்ணுறேன், எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ ஒரு ஒரு பல மாத காலங்களாக நாங்கள் சண்டையாகவே தான் இருக்குது, ஒரு 6-7 மாதமாக நாங்கள் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே பிரச்சனையே தான் வந்துகிட்டே இருக்குது, அவள் என்னை சொன்ன வார்த்தையெல்லாம் நான் இன்னும் மறக்கலை அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா. நமக்கு வந்து ஒரு நம்ம பார்ட்னர் பார்க்கலே ஒரு கடுப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கே அவங்கள கிட்டத்தட்ட பிடிக்காதுன்ற ஸ்டேஜில் இருக்கேல, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலாம் இல்லை, நான் என்ன இப்போ என்ன டீனேஜ் காலத்துலேயே இருக்கேன், ஒரு யங் அடல்ட்டாக இருக்கேன் அல்லது டீனேஜராக இருக்கேன்னா ஓகே நம்ம ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்ட்காக இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லலாம், அந்த மாதிரிலாம் நான் இல்லையே, அந்த காலத்தெல்லாம் நான் கடந்து வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நான் இந்த மாதிரிலாம் அவள் லவ் லாங்குவேஜ் புரிஞ்சுட்டு அவளுக்கு கிஃப்ட் தான் பிடிக்குதுன்னு சொல்லி நான் கிஃப்டெல்லாம் கொடுத்தாலுமே அவள் சிடு சிடுன்னு தான் சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணாலுமே என் ஒய்ஃப் மாறுறதுக்கு தயாராக இல்லை அல்லது என் ஹஸ்பண்ட் மாறுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம மைண்டில் ஒரு பேகேஜாக வச்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாஸ்ட்டில் நடந்தது எல்லாமே அது பாஸ்ட்டு தான், நம்ம அதை எதையுமே மாற்ற முடியாது, நமக்குள்ளே 1000 சண்டை வந்திருக்கலாம், 1000 பிரிவு வந்திருக்கலாம், நமக்கு அவங்கள பிடிக்காமல் போயிருந்துருக்கலாம், அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து நம்மளால் சில விஷயங்களை மறக்கவே முடியாது. எப்படி ஒரு மெமரிஸை வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த மெமரிஸ், முத முத கொடுத்த கிஃப்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு மெமரிஸாக மறக்காமல் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம வாங்கின திட்டு, அவங்க நம்மளை பேசின பேச்சு, செஞ்ச விஷயங்கள் இதெல்லாமும் நமக்கு மறக்காம தான் இருக்கும், இட் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ். அதுக்காக நம்ம அதை நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓகே நம்ம பாஸ்ட் இப்படி இருந்தது, இனிமேல் நான் வந்து ஒரு லவ்ன்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணுன்றது அகெயின் லவ் இஸ் அ சாய்ஸ். நீங்கள் அந்த லவ்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்ட்டை மறந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு எங்கே டைம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. எனக்கு என் ஒர்க்கு வந்து என்னோடய ஃப்யூச்சரை 5 வருஷத்தில் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், 10 வருஷத்தில் வீடு வாங்கியிருக்கணும்னு எனக்கு ஒரு 1000 கனவு இருக்குது, அந்த கனவில் வந்து நான் எங்கே இவளுக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்ருக்குறது, அதுக்கு எங்கே எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமோ 10 வருஷத்துக்கு அப்புறமோ நம்ம அங்கே அந்த இடத்துல தனியாக நிற்கணுமா அல்லது நம்ம ஒய்ஃபு குழந்தை ஹஸ்பண்ட் குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நினைக்கிற ஒரு விஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இல்லை நான் மட்டும் போய் அங்கே நான் சாதிச்சுட்டேன் நிற்கிறதுக்கு ஆசைப்படுவேனா, டெஃபினெட்லி ஃபேமிலியோடு நிற்க தான் ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஃபேமிலிக்காக நீங்கள் கொஞ்சம் டயத்தை கொடுக்கறது, உங்கள் மைண்டை செலவழிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ், அந்த லவ் லாங்குவேஜ் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி இது ஒரு வண்டர்ஃபுல் புக்காக இருந்தது, அதுவும் எஸ்பெஷலி நீங்களுக்கு கல்யாணம்லாம் இருந்தது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அல்லது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க, எதுவாக இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஒரு நம்ம லைஃப்லேயும் இதானே நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களை நிறைய இடத்துல சிந்திக்க வைக்கிற ஒரு புக்காக தான் இது இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி புக்கெல்லாம் படித்து இதெல்லாம் கேட்டு நம்ம லவ் லைஃபையோ அல்லது மேரேஜ் லைஃபையோ ஃபிக்ஸ் பண்ண முடியுமா என்ன, இதெல்லாம் என்ன 5 லவ் லாங்குவேஜ், அதை பண்ணி இதை பண்ணினா இதெல்லாம் நடந்துருமா என்ன இப்படின்ற தாட் தான் ஜென்ரலாகவே வரும், எனக்கே இப்படி தான் வரும் நிறைய நேரங்களில், யாராவது இந்த மாதிரி ஒரு புக் இருக்குது நீ படி நல்லாயிருக்கு அப்படிலாம் சொன்னால் எனக்கும் அப்படி தான் தோணும். பட் இட்ஸ் நாட் லைக் நீங்கள் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ரிலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எழுதியிருக்கவங்க எல்லாருமே ஒரு வெஸ்டர்ன் ஆத்தராக இருப்பாங்க, அவங்க வெஸ்டர்ன் லைஃப் பற்றி தானே பேசியிருப்பாங்க, இதில் என்ன நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் லவ் இஸ் காமன் தான் இல்லையா, உலகம் முழுக்கவே லவ்ங்கிறது லவ் தான், அன்பு காதல் எல்லாமே ஒன்று தான், அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி இருக்கனால. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு நிறைய மூமெண்ட்ஸ் வந்து அவங்க பேசியிருக்க விஷயம் அவங்க சொல்லியிருக்க விஷயம் வேறையாக இருக்கும். ஆனால் உங்கள் மைண்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் கோத்ரூ பண்ணதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வேறையாக இருக்கும். இப்போ நான் பேசினது எல்லாமே என்னுடைய மேரேஜ் லைஃபு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வச்சு தான் நான் அந்த புக்கை புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர் படிக்கலையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த புக்கை புரிஞ்சுப்பாங்க. எப்பயுமே ஒரு புக்கில் வந்து இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப்போ அல்லது இந்த மாதிரி லவ் லாங்குவேஜ் மாதிரியான புக்கோ, ஒரு 8 Rules of Love ஒரு புக் இருக்கும், இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைக் நம்ம படிக்கையில் நம்மளுக்கே புரியாத சில விஷயங்கள் புரியும், நம்ம லைஃப்லேயே நடந்திருக்கும், நமக்கே அது வந்து அதை திரும்பிலாம் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு புக் படிக்கையில் அந்த விஷயங்கள், ஓ இதனால தான் நம்ம இப்படி பண்ணுவோம், ஓ இதனால தான் நம்ம ஒய்ஃப் இப்படி பண்ணாலோ, இதனால தான் நம்ம ஹஸ்பண்ட் இப்படி பண்ணாங்களோ, இதெல்லாம் நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஸோ இதுக்காகவே இந்த புக்லாம் வந்து ஒரு வேர்த் ரீடிங்கான புக் தான். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்டு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.